தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மார்ச் மாதம் 7ஆம் தேதி இன்று தாயாம் திரு அவையோடு சேர்ந்து மறைசாட்சியராக மறித்த புனித பெர்பத்துவா மற்றும் புனித பெலிசித்தம்மாளுடைய விழாவை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். புனித பெர்பத்துவாவுக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர்தான் புனித பெலிசித்தம்மாள். ஒரு முறை பெர்பத்துவாவுக்கு கனவு வருகின்றது. அந்த கனவிலே ஒரு அழகான பொன்னாலான ஏணியானது மண்ணகத்திலிருந்து விண்ணகத்தை நோக்கி இருக்கிறது. அதில் ஏறி செல்கிறார் பெர்பத்துவா. ஆனால் இடையில் ஒரு பாம்பு அவருடைய வழியை வந்து தடுக்கிறது. பயம் கொள்கிறார். ஆனால் விசுவாச துணிச்சலோடு அந்த பாம்பை எதிர்கொண்டு கீழே தள்ளிவின பிறகு அவர் முயன்று அந்த ஏணியில் ஏறி விண்ணகத்தை அடைந்து விடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பெர்பத்துவா தன்னுடைய விசுவாசத்துக்காக உயிரை விட்டவர். பெர்பத்துவாவும் பெலிசித்தம்மாளும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது பெர்பத்துவாவுடைய தந்தை வந்து, எப்படியாவது கிறிஸ்துவை மறுதளித்து விடு, இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று வற்புறுத்தின பிறகும் பெர்பத்துவா சொன்ன ஒரு அருமையான செய்தி, தன்னுடைய அப்பாவை நோக்கி, அப்பா அங்கே பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தை பாத்திரம் என்ற பெயர் சொல்லாமல் வேறு எதை சொன்னாலும் அதற்கு அந்த பொருளுக்கு அர்த்தம் கிடைக்காது, அதுபோல நான் கிறிஸ்தவள் இல்லை என்றால் எனது நான் உயிரோடு இருப்பதற்கு அர்த்தமே இல்லை, எனவே கிறிஸ்துவுக்காக உயிரை விடவும் நான் தயார் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அன்பு நெஞ்சங்களே, புனித பெர்பத்துவா மற்றும் புனித பெலிசித்தம்மாள் அவரை சார்ந்தவர்கள் அனைவரும் ரோமை அரசினால் கொடிய விலங்குகளுக்கு இரையாகும்படி தூக்கி எறியப்பட்டார்கள். ஆனால் கொடிய விலங்குகள் அவர்களை ஒன்றும் தீண்டவே இல்லை. அதன் பிறகு ஆத்திரமடைந்த அந்த ரோமை அரசினை சார்ந்தவர்கள் இவர்களை தீ பிழம்பின் மீது தூக்கி எறிகிறார்கள். தீயும் அவர்களை எந்தவித தீங்கும் செய்யாமல் தீண்டாமல் தீயினால் அவர்கள் சுட்டெரிக்கப்படவில்லை. இறுதியாக மிகவும் வெகுண்டெழுந்து கோபம் கொண்டு அவர்கள் தங்களுடைய போர் வாளினால் அவர்களுடைய தலைகளை வெட்டி துண்டித்து விடுகிறார்கள். இப்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்காக உயிரை விட்டார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருப்பது, கடவுளுக்கு கணக்கு கொடுக்க தயாரா நீங்களும் நானும்? இந்த தவக்காலத்தில் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது, அல்லது எந்த வகையில் நாம் தவறி வழிகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றது. எனவே அன்பு நெஞ்சங்களே, பிறருக்கு உதவி செய்து வாழும் பொழுது அதை நாம் கடவுளுக்கே செய்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, பிறருக்கு செய்வது இறைவனுக்கு செய்வது என்பதை உணர்ந்து வாழ்வோம். கண்களை மூடி கரங்களை குவித்து பிறருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் வந்தும் நாம் உதவாமல் இருந்த தருணங்களுக்காக, சுயநலத்தோடு வாழ்ந்த தருணங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு களைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக இறைவா, உம்முடைய அன்பின் தூண்டுதலால் மறை சாட்சியான பெர்பத்துவா பெலிசித்தம்மாள் எனும் புனிதையர் தங்களை துன்புறுத்தியோரை பொருபடுத்தாமல் கொடிய சாவின் மீது வெற்றி கொண்டார்கள். அதனால் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் உம்முடைய அன்பில் என்றும் வளர அருள் புரிவீராக. உம்மோடும் தோயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1, 2 மற்றும் 11-18 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தல் ஆகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடர செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணம் ஆகாதே, நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தருமாவே
கட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன.
என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். என் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
புனித
மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயுவின் செய்தி 7:25 திருவசனங்கள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்தீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்று பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயிட்டிருந்தேன், சிறையிலிருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு கணக்கு கொடுக்க தயாரா? ஆம், மீண்டும் கேட்கின்றேன், கடவுளுக்கு கணக்கு கொடுக்க தயாரா? அன்பு நெஞ்சங்களே, நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்பொழுது பார்க்கிறோம், ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரம் மூன்றாம் உலக போராக உருவாகக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி மூன்றாவது உலகப்போர் உருவானால் நிச்சயமாக உலகத்தில் பேரழிவு உண்டாகும். நீங்களும் நானும் உயிரோடு இருப்போமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். இருந்தாலும், நாம் என்றைக்கு இறந்தாலும், ஏன் இன்று இரவே கடவுள் நம்மை அழைத்து கொண்டால் நாம் கணக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? அன்பு நெஞ்சங்களே, இறைவன் திருமுன் நாம் இறந்த பிறகு நாம் ஒரு தனி தீர்வுக்காக போய் நிற்கும் பொழுது, ஆண்டவர் நாம் படித்த மேதை என்பதற்காகவோ அல்லது நாம் சம்பாதித்த சொத்தை கொண்டோ அல்லது நாம் சம்பாதித்த புகழை கொண்டோ வெற்றியை கொண்டோ நமக்கு விண்ணகத்தில் இடம் கொடுக்கப் போவதில்லை. மாறாக, நாம் பிறருக்காக எவ்வளவு தியாக செயல்கள் செய்திருக்கிறோம், எவ்வளவு நல்ல காரியங்கள் பிறருக்காக செய்திருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நமக்கு விண்ணகத்தில் இடம் கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகின்ற வகையில் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. ஒரு முறை இமயமலையின் உச்சியில் இரண்டு துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் அந்த உச்சி மலையிலிருந்து இறங்கி வந்து காலார நடந்து இயற்கை சூழலை ரசித்து விட்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் அப்படி வழக்கமாக செல்கிறார்கள், இறங்கி வருகிறார்கள். இயற்கை சூழலை ரசித்த பிறகு அந்த குறிப்பிட்ட நாளில் குளிர் அதிகமாகிவிடுகிறது. எனவே குளிர் அதிகமாக அவர்களால் அதிகமாகவே அவர்கள் நிற்க முடியவில்லை. எனவே தங்களது குடிசையை நோக்கி, தங்களது இல்லம் உச்சி மலையில் இருக்கிறதே அந்த இல்லத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். வெகு விரைவாக நடக்கின்றார்கள். அப்படி வேகமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மலையை நோக்கி ஏறி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நபர் குளிரின் கொடுமை தாங்க முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அதை பார்த்த ஒரு துறவி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றுக்கு இணங்க, அவர் அந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, மற்றொரு துறவியை, நாம் இவனுக்கு ஏதாவது உதவி செய்தால் என்ன என்று கேட்கும் பொழுது, அந்த மற்ற துறவி என்ன சொல்கிறார் என்றால், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், நம்ம போய் சேர்றதே மிக கஷ்டமாக இருக்குது, இதில் வேற இவனை தூக்கிட்டு போனால் நம்ம எப்படி போக முடியும்? அதனால் இந்த நேரத்தில் நம்ம நுண்மதியோடு செயல்படணும். நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதா நமக்கு மேல் அப்படின்னு சொல்லி வாப்பா என்று வற்புறுத்துகின்றான். ஆனால் அந்த துறவி, இரக்கம் கொண்ட அந்த துறவி அந்த இடத்தை விட்டு அகல முடியாமல் என்ன செய்யலாம் எது செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். மற்றொரு துறவியை வற்புறுத்தின பிறகு நான் செல்கிறேன், நீ என்ன செய்வா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்முடைய இல்லத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லி என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அந்த துறவி நடக்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த துறவி என்ன செய்கிறான் என்றால், இரக்கம் கொண்ட அந்த துறவி அந்த நபரை தன்னுடைய தோள் மேல் சுமந்து கொண்டு மெதுவாக மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கின்றார். குளிரின் கடுமை தாங்க முடியவில்லை. மலையின் உச்சியை நெருங்கும் பொழுது தங்களது இல்லத்தை நோக்கி நெல்லத்தை அடையும் தருவாயில் அந்த துறவி ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார். தன்னை விட்டு சென்ற, இந்த நபருக்கு உதவ மனமில்லாமல் சென்ற அந்த துறவி செத்த பிணமாக கிடக்கிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவர்கள் இருவரும் பிழைத்து கொண்டார்கள், அந்த ஒரு துறவி மட்டும் செத்து போனார் என்று சொல்லி. அன்பு நெஞ்சங்களே, ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த நபரை தூக்காமல் சென்றிருந்தால் இந்த இரக்கம் கொண்ட துறவி கூட இறந்திருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த இரக்கம் கொண்ட துறவி அந்த நபரை தன்னுடைய தோல் மீது சுமந்ததினால் அந்த நபருடைய உஷ்ணம் இவருக்கு உயிரில் இரத்த ஓட்டத்தை தக்க வைத்து கொண்டது. இவருடைய உஷ்ணம், இந்த துறவியின் உஷ்ணம், உடல் உஷ்ணம், உடல் சூடு அந்த நபருக்கு ஒரு வெப்பத்தை கொடுத்து இருவரும் பிழைத்து கொள்வதற்கு வழியாயிருந்தது. ஆம் அன்பு நெஞ்சங்களே, உளவியல் அறிஞர்களுடைய கருத்தின்படி, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா, நாம் பிறருக்காக மனமுவந்து உதவி செய்யும் பொழுது, பிறருக்காக சேவைகள் செய்யும் பொழுது, பிறருக்காக ஓடி ஓடி நாம் உதவி செய்யும் பொழுது நம்முடைய உடல் நோயல் கூட குணமாகும் என்று சொல்கிறார்கள். எனவேதான் சிவவாக்கியர் என்ற சித்தர் அருமையாக பாடியிருக்கிறார், ஆடு நாடு தேடினும், ஆனை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும், குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அன்பு நெஞ்சங்களே, இந்த செய்யுளுடைய இந்த பாடலுடைய அர்த்தம் என்னவென்றால், நாட்டையும் பணத்தையும் புகழையும் கோடிக்கணக்கிலே காசையும் பணத்தையும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓடியிட்ட பிச்சை, நமக்கு மனம் உவந்து பிறருக்கு செய்கின்ற தர்மம், தான தர்மங்கள் தான் சாடிவிட்ட குதிரை போல். சாடிவிட்ட குதிரைனா சொடக்கு போட்டோனே வந்து குதிரை, ஒரு சில குதிரை வந்து நிற்கும். அதுபோல நாம் செய்கிற தர்மம் தான் நமக்கு முன் வந்து நிற்கும், நாம் விண்ணகம் போவதற்கு உதவியாக இருக்கும். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், சின்னம் சிறியோருக்கு செய்ததை எல்லாம் எனக்கு செய்தீர்கள் என்று ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இன்றைய நற்செய்தியில் மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, சின்ன சின்ன சாதாரண உதவிகளை தான் இந்த நல்லவர்கள் செய்கிறார்கள், நேர்மையாளர்கள் செய்கிறார்கள். பெரிய பெரிய காரியம் இல்லை, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, தாகமாக இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்தாங்க, ஆடை இல்லாமல் இருந்தவங்களுக்கு ஆடை கொடுத்தாங்க, சிறைச்சாலில் இருந்தவங்களை போய் சந்திக்க போனாங்க, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தவங்களை சந்திக்க போனாங்க, இவ்வளவு தான். சிறு சிறு காரியங்களை செய்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்களை செய்ய வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இப்படி சின்ன சின்ன காரியங்களில் நாம் கவனமாக இருந்தால் உண்மையிலேயே வாழும் புனிதர்களாக நாம் மாற முடியும். காலத்தினால் செய்த உதவி சிறிதென்னும் ஞானத்தின் மான பெரிது என்று சொல்வார்கள். உதவி எப்படிப்பட்ட உதவியாக இருந்தாலும், ஒரு வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் போதும். நீங்கள் பணத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய வார்த்தைகளால் பிறருக்கு வாழ்வு கொடுக்க முடியும், உங்களுடைய நேரத்தை பிறருக்கு கொடுக்க முடியும். ஆக சிறு சிறு உதவிகளை நாம் செய்வதன் மூலம் பிறரை அன்பு செய்து அதன் மூலம் ஆண்டவருடைய அன்பை பெற முடியும் என்றது முதல் கருத்து. இரண்டாவதாக, அன்பு நெஞ்சங்களே, பலனை எதிர்பார்த்து இவர்ந்த நேர்மையாளர்கள் உதவிகள் செய்யவில்லை. நாம் எல்லாம் இவங்களுக்கு உதவி செய்கிறோம், அதனால் நமக்கு விண்ணகம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்க்கையில் ஒரு சில பேர் உதவி செய்கிறது எதற்காகனா அவர்கள் பாராட்ட பெறுவார்கள், மற்றவர்களால் மதிப்பு பெறுவார்கள் என்பதற்காக. நம்முடைய கோயில்காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் அப்படி தான். ஒரு பங்கில் ஒருத்தர் 10,000 டொனேஷனாக கொடுத்துட்டாருங்க, நன்கூட கொடுத்துருக்காரு. அவர் 10,000, மற்றவங்களாம் 8,000, 7,000 அப்படி கொடுத்துருக்குறாங்க. இவர் தான் கொடுத்ததில் மிக அதிகமான தொகை. இருந்துட்டு போகட்டும், நன்றி தான். அதை வந்து ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை பூசியில் வாசிக்கிறார். பங்கு சாமியார் வாசிக்கும் பொழுது இந்த நபர் 10,000 கொடுத்தவர் கோயிலுக்கு வரலை, வீட்டில் இருக்கார், வீடு பக்கம். ஆனால் இந்த 10,000 கொடுத்த நபருடைய பெயரை வாசிக்கும் பொழுது பெயர் தெளிவாக கேட்கலையா எல்லாத்துக்கும். அடுத்த நாள் வந்து பங்கு சாமியோட சண்டை போடுறார். நான் 10,000 கொடுத்தேன், ஊரில் ஒருத்தன் கூட அவ்வளோ கொடுக்கல, நான் கொடுத்தேன், ஆனால் என் பேரை நீங்கள் தெளிவாக வாசிக்கலை, ஏனோ தானே வாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய தலைமுறையினாக நம்ம வாழ்ந்து வருகிறோம். அன்பு நெச்சங்களே, கரிசனை கட்டிக்கிட்டு அழுவுமா, கட்டு சோறு போட்டுக்கிட்டு அழுவுமான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ பேரளவுக்கு கரிசனை கருணை காட்டக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோம். அதே போல் இன்றைய உலகம், நாம் வாழ்கின்ற உலகம் பிறரை எப்படியாவது ஏமாற்றுகின்ற உலகமாக இருக்கிறது. அதான் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவன் துடையில் திரிச்சது வரைக்கும் லாபமா. ஆமாம், எப்படா மற்றவன் ஏமாலை இருப்பான், அவனை ஏமாற்றி நம்ம பொழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்று வளர்ந்து வருகிறது. அன்பு நெஞ்சங்களே, அப்படி நாம் வாழக்கூடாது. மூன்றாவது முக்கியமான கருத்து, கடவுள் இயேசு தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறார், எதை எதை நீங்கள் பிறருக்கு செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை, எதை எதை நீங்கள் பிறருக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கிறார். ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் ஆண்டவர். ஆக நாம் பிறருக்கு மனமுமந்து செய்யும் பொழுது அதை கடவுளுக்கு செய்கிறோம். பிறருக்கு செய்யாமல் அவர்களை மனநோக செய்யும் பொழுது ஆண்டவரையே மனநோக செய்கிறோம். ஆக இந்த மூன்று முத்தான கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நற்செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவர்கள் இரண்டு புனிதர்கள். முதலில் 5 காய வரம் பெற்ற முதல் புனிதர் புனித அசிசி பிரான்சிஸ். தொழுநோயாளி, அவர் வாழ்ந்த காலத்தில் தொழுநோயாளிகள் என்பவர்கள் தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஊரின் பக்கம் வரக்கூடாது, அவர்கள் செல்லும் வழியில் மணி அடித்து செல்ல வேண்டும், அதுவும் தீட்டு தீட்டு என்று சொல்லி செல்ல வேண்டும், யாரும் அவர்கள் குறுக்கே வராதவாறு மற்றவர்கள் விலகி போகிவிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த அசிசி பிரான்சிஸ் பிறரில் இயேசுவை, கடவுளை காண்பதற்கு முயற்சிக்க ஆரம்பித்தார். அவருடைய மனமாற்றத்தின் காலம் அது. முழுமையான மனமாற்றம் அப்பொழுதுதான் நடந்தது என்று சொல்வார்கள் வரலாற்று அறிஞர்கள். ஆக முதலில் அந்த தொழுநோயாளிகளை கண்டு மிகவும் வெறுத்து போய் ஓடினவர், அவர்களை பார்க்கக்கூட மிகவும் மன கசந்து கொண்டவர், ரொம்ப கூச்சப்பட்டவர், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழுநோயாளியை நெருங்க ஆரம்பிக்கின்றார். எந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பு அவரை முழுவதுமாக ஈர்த்தது என்றால், அந்த ஆண்டவர்தான் இந்த தொழுநோயாளியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன செய்கிறார், அந்த தொழுநோயாளியை ஆற தழுவி முத்தமிடுகிறார். அந்த தொழுநோயாளில் அந்த நேரத்திலே மறைந்து விட்டதாக சரித்திரம் சொல்கிறது. ஆக ஆண்டவரே அந்த தொழுநோயாளியைப் போல அவருக்கு காட்சியளித்து இருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கி உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், காது கேளாதவர்களாக இருக்கலாம், கண் பார்வையற்றவர்களாக இருக்கலாம், அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பாமர மக்களாக இருக்கலாம், பிற இனத்தவராக இருக்கலாம், பிற மொழி பேசுபவராக இருக்கலாம், பிற மதத்தினவராக இருக்கலாம், எல்லோரிடத்திலும் ஆண்டவர் தாமே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து எல்லோரிடத்திலும் நாம் அன்பு காட்டும் பொழுது ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இரண்டாவது அக புனிதர் புனித தூர்ஸ் நகர் மார்ட்டின் ஆஃப் டூர்ஸ் என்று சொல்வார்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு ரோமை வீரராக படை வீரராக இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பணிகள் எல்லாம் முடித்து விட்ட பிறகு மாலை நேரம் நல்லா பொழுது போயிருச்சு. அந்த நேரத்தில் அவர் வருகின்றார். அப்பொழுது ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்கின்றார். இவரிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. எனவே அவர் குளிரில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து தன்னுடைய அந்த போர்வையான ஆடையை இரண்டாக கிழித்து ஒரு பாகத்தை அவருக்கு கொடுக்கின்றார், குளிரிலிருந்து அவர் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு இரவு சென்று உறங்குகின்றார். உறக்கத்திலே ஒரு கனவு வருகின்றது, காட்சியை காண்கின்றார், விண்ணக காட்சியை காண்கின்றார். விண்ணகத்திலே எல்லோரும் அதிதூதர்கள் ஆண்டவரும் கூடியிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிச்சைக்காரனுக்கு அவர் கொடுத்த அந்த ஆடை அணிந்திருக்கிறார். அப்பொழுது மற்றவர் கேட்கிறார்கள், இதை யார் உங்களுக்கு கொடுத்தது என்று சொல்லும் பொழுது, எனது நண்பர் மார்ட்டின் கொடுத்தார் என்று இயேசு சொன்னாராம். ஆம் அன்பு நெஞ்சங்களே, நாம் எதையெல்லாம் பிறருக்கு செய்கிறோமோ அதை ஆண்டவர் இயேசுவுக்கு செய்கிறோம். இன்று நாம் அனைவரும் இதை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை அன்பிலே இன்று பல பேர் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், சந்தோஷம். ஆனால் பிறர் அன்பிலே கோட்டையை விட்டு விடுகிறார்கள். இது மிக மிக தவறு. இறை அன்பு, பிறர் அன்பு, இரண்டும் மிக மிக முக்கியமானது. அன்பு நெஞ்சங்களே, அன்னை தெரசாவை இன்று அந்த அகிலமே புனிதையாக ஏற்றுக்கொள்கின்றது. எல்லாரும், எல்லா மதத்தினவரும் அந்த தாயை புனிதையாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே காரணம், தன்னிடம் இருந்த இறை அன்பை பிறர் அன்பில் வெளிப்படுத்தினார். அதுதான் முக்கியம். கரங்களை விரித்து முழந்தால் படையிட்டு ஜெபித்து வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல. இனிமேதான் அன்னை தெரசா சொல்கிறார்களே, ஜெபிக்கும் உதடுகளை விட உதவும் கரங்களை மேல். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த தவ காலத்தில் எவ்வளவோ நாம் தவங்கள் செய்கிறோம். உண்மையிலேயே நாம் தினந்தோறும் விரதம் இருந்தோம் என்றால் நமது வீட்டில் செலவு குறையும், மளிகை சாமான் குறையும், கறி மீன் முட்டை இதெல்லாம் எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக குறையும். ஆனால் அப்படிப்பட்ட அந்த பணத்தை வைத்து நாம் யாரேனும் ஏழைகளுக்கு உதவி செய்தால் அதுதான் உன்னதமான மனமாற்றத்திற்கான கடவுளுக்கு ஏற்ற தவ காலமாக அமையும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இறுதியாக உறுதியாக கேட்கிறேன், கடவுளுக்கு கணக்கு கொடுக்க தயாரா? நான் தயார், நீங்கள் தயாரா? ஆமென்.